வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலகெல்லாம் வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியின் தமிழாய்வுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கி கீதா அவர்கள் எழுதுகோள் கனவுகள் என்ற புத்தகத்தை பற்றி தாங்க நம்ம கூட பேச இருக்கிறாங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் கவிஞர் மலர் மன்னன் அவர்கள் எழுதிய எழுதுகோள் கனவுகள் என்ற கவிதை புத்தகத்தை பார்ப்போம். இப்புத்தகத்தை திருச்சி ராஜா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டுள்ளார்கள். பக்கங்கள் 170, விலை 130 ரூபாய். கவிஞர் மலர் மன்னன் அவர்கள் எழுதிய எழுதுகோள் கனவுகள் என்ற இந்த கவிதை புத்தகம் 3வது படைப்பாகும். கவிதை எழுத புலவர் பட்டம் தேவையில்லை என்பதை பட்டுக்கோட்டையார், கவியரசு கண்ணதாசன், கவிஞர் வாலி போன்றவர்களின் வாழ்க்கை வரலாறு காட்டுகின்றது. கவிதை எழுத தேவை சிந்தனை, பயிற்சி, முயற்சி என்று தெரிந்து கொண்டேன் என நூலாசிரியர் தம் முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்நூலுக்கு கவிஞர் மணமேடு குருநாதன் ஐயர் அவர்கள் இந்நூலை பாராட்டி அன்பான அணிந்துரை வழங்கியுள்ளார். முசிறி தலைமை ஆசிரியர் ஓய்வு பே முத்துகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பானதொரு அணிந்துரையை வழங்கியுள்ளார். இவருடைய கவிதைகள் தமிழ்ப்பாவை, முல்லைச்சரம், கல்கண்டு, தினமணி, தீக்கதிர், வண்ணக்கதிர், ராணிமுத்து, மின்னல், குடும்பமலர் போன்ற இதழ்களில் வெண்பா, விருத்தம், சிந்து, சந்தம், அகவல் என பற்பல பாவகையில் வெளிவந்துள்ளது. ஆசிரியரின் கவித்தோட்டத்தில் புதிய புதிய பூவினங்கள் நல்ல பாவினங்களாய் நமக்கு விருந்தாகின்றன. வண்ணங்கள் வேறாகவும் மென்மையும் தன்மையும் கொண்டு மனமும் குணமும் வேறாய் கண்ணுக்கும் கருத்துக்கும் தோன்றி எத்தனையோ செய்திகளை எடுத்து மொழிகின்றன. இந்நூலில் தமிழ் வாழ்த்து, வளர்த்தமிழ் காப்போம், சிந்தனை செய்வோம், எங்கே செல்கின்றோம், தமிழுணர்வு வேண்டும், என்னால் நெஞ்சு பொறுக்குதிலையோ, அமைதி, பாரதி பாடிய பாரதம், மூப்பும் முடிவும், நோயற்ற உலகம், சின்ன பெண்ணின் எண்ண குமுறல், மனிதநேயம், வானம் வசப்படும், நேரம் ஏது, நட்பு, இயற்கை எனும் தூதன், வாழ்க்கை பயணம் போன்ற பல்வேறு தலைப்புகளில் கவிதைகளை படைத்து அளித்துள்ளார். அமைதி என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையில் குடும்பத்தில் ஹண்டையிட்டு கொண்டால் அவர்களிடையே குறுக்கிட்டு தடுப்போருக்கு அமைதி கிடைக்கும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனம் கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு அமைதி குடிகொண்டிருக்கும், அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது அவர்களின் மனம் புண்படாமல் இணைய சொற்களை பயன்படுத்தி நன்மை ஏற்பட்டால் அங்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். இவ்வாறு வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் நிலைகளை தன் கவிதை மூலம் நூலாசிரியர் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் நடுக்கடலில் குலுங்காமல் நாவாய் செல்லும், நாம் தேடும் அமைதி அந்த கடலில் துஞ்சும், படுத்தவுடன் தூங்குகின்ற மனிதருக்கு அழகியவர் போல் அமைதி தோழனாகும் என்று வாழ்க்கையில் அமைதி நிலவும் சூழலை கூறுகின்றார். மூப்பும் முடிவும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையில் சேமித்த பணத்தை எல்லாம் குடும்பத்தின் உயர்விற்காக செலவிழ்த்துவிட்டு மனைவியை அல்லது கணவனை இழந்து வாடும் மூத்த குடிமக்களின் நிலைமையை, சேர்த்த சில்லரை சிரித்து போவதால் காத்த உறவுகள் கலரை காட்டுது, முதியோர் இல்லம் முனைத்து வருது, கதியுது என உயிர் கலங்கி கிடக்குது என்று கூறி வேதனை அடைகின்றார். கவிதைகளில் கற்பனை வளம் இருந்தால் அக்கவிதைகள் இலக்கிய நஞ்சங்களில் என்றும் வாழும் என்பதற்கு மலர்மன்னன் அவர்களின் கவிதைகளில் காணும் கற்பனைகள் சான்றுகளாக அமைகின்றன. நோயற்ற உலகம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது, உடல் மற்றும் மன ஆரோக்கியமே மிக சிறந்த செல்வம் என்பதை குறிக்கும் பழமொழியாகும். ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், தூய்மை மற்றும் மன அமைதி ஆகியவற்றை கடைபிடிப்பதன் மூலம் நோயற்ற நீண்ட ஆயுளுடன் கூடிய சிறப்பான வாழ்வை வாழ முடியும் என்பதனை அடிப்படையாக கொண்டு தம் கவிதைகளில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நோயற்ற ஓர் உலகம் படைப்பதற்கு புகையினையும் கழிவினையும் போக்கிவிட்டால், புனிதத்தை தண்ணீரில் கண்டுவிட்டால், வகை கொண்டு நோயெல்லாம் பறந்தே ஓடும், படைத்திடலாம் நோயற்ற உலகம் தன்னை என்று தம் கவிதைகளில் முடிக்கிறார். சின்ன பெண்ணின் எண்ண குமுறல் என்னும் தலைப்பில் ஏழை குடும்பங்களில் ஏற்படுகின்ற அவலங்களை ஒரு சின்ன பெண்ணின் எண்ண குமுறலாக, அக்கால் திருமணம் அழுகையில் இருக்குது, இக்காலத்திலும் இடருது வஞ்சம், எந்த திருமணம் நிலுவையில் நிற்குது, தங்கம் வாங்க தவிக்குது நஞ்சம், தந்தை உழைப்பில் தவிடுதான் வாங்கலாம், உண்மை நிலையும் இதுதானே என்றும் பெண்களின் கொடுமைகளை நாளிதழ் திரைப்படங்களில் நாளும் பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு தீர்வுதான் கேள்விக்குறியாய் உள்ளது என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஆசிரியர். வானம் தொடுதூரம்தான் எனும் கவிதையில் உண்மையான வெற்றி என்பது முயற்சிகளின் விளைவாகும், ஒரு தனிநபர் எதிர்கொண்ட தடைகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவதன் மூலம் அளவிட வேண்டும். தடைகள் தான் வெற்றியை வரையறுக்கின்றன. வெற்றிக்கான பயணம் ஒருபோதும் எளிதான நேரான பாதை அல்ல, அது ஒரு பல தடைகளால் நிறைந்துள்ளது. இந்த தடைகள் தான் வெற்றிகரமான நபர்களாக உருவெடுக்க உதவும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு அந்த பாடங்களை நடைமுறைப்படுத்துங்கள். எல்ஃபர்ட் ஹப்பாட் என்பவர் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு செய்ய அஞ்சுவதுதான். மேலும் நாம் வெற்றிகளிலிருந்து அல்ல தவறுகளிலிருந்தே கற்றுக்கொள்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சாதிக்கும் எண்ணங்கள் சறுக்கிடாது, சஞ்சலத்தை நஞ்சகத்தில் வளர்த்திடாது, போதி மரத்தடியில் நீ அமர வேண்டாம், புத்தகங்கள் போதிக்கும் நீதி போதும், தேதி வைத்து நிறைவேறும் திட்டம் யாவும் திடமுடனே செயலாற்று, இப்புத்தாண்டில் காதுக்கு வரும் செய்தி கனவு காணும், கனவிருந்தால் வான் உனக்கு தொடும் தூரம்தான் என்று தன் கவிதைகளின் வழி முன்னேற்ற பாதையில் செல்ல ஊக்கப்படுத்துகிறார். மனிதநேயம் எனும் கவிதையில் இன்றைய சமுதாயத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் இயந்திரமயமான வாழ்க்கைக்கு மத்தியில் மனிதநேயம் என்பது அன்பையும் கருணையும் பிற துன்பத்தில் பங்கெடுப்பதையும் குறிக்கும் அவசியமான பண்பாகும். வன்முறை, சாதி மற்றும் தனிநபர்வாதத்திற்கு இடையே உண்மையான மனிதாபிமான செயல்கள் குறைந்து வருவதாக தோன்றினாலும் சமூக வலைதளங்கள் மூலம் மக்கள் ஒன்றுபட்டு உதவும் போக்கு வளர்ந்து வருவது நம்பிக்கை அளிக்கிறது. வாழை மரம் போல் நின்று வழங்கும் வள்ளல் நெஞ்சில், தாழை மனம் போல் என்றும் தவழும் மனிதநேயம். நூலகம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையில் நூலகம் அறிவு கருவூலமாகும். வாசிப்பு பழக்கத்தை வளர்த்து கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பொது அறிவு மேம்பாட்டிற்கு அமைதியான சூழலை வழங்குகிறது. புத்தகங்கள், நாளிதழ்கள் மற்றும் டிஜிட்டல் வளங்கள் மூலம் அனைத்து துறை அறிவையும் இலவசமாக பெற உதவும் நூலகம் தனிநபர் ஆளுமை வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் மிக முக்கியமான இடமாகும். விலையுயர்ந்த புத்தகங்களை சொந்தமாக வாங்க முடியாதவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புத்தகங்கள், செய்தித்தாள்கள் மற்றும் மின் நூலக சேவைகளை இலவசமாக அல்லது குறைந்த கட்டணத்தில் வழங்குகிறது. படிப்பிற்கு தேவையான அமைதியான மற்றும் நிசப்தமான சூழலை நூலகங்கள் வழங்குகின்றன. நடப்பு நிகழ்வுகள், வரலாற்று ஆவணங்கள், சமூக மற்றும் அறிவியல் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உதவுகின்றன. கண்டதை படிப்பவன் பண்டிதன் என்பதற்கேற்ப நூலகம் மனிதனின் அறிவு பசியை தீர்க்கும் ஒரு கல்விச்சாலை. இது ஒவ்வொரு ஊரிலும் பள்ளியிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான சமூக சேவை தேவையாகும். நூலகத்தின் பெருமைகளை நூலாசிரியர் தனது நூலில் ஆலயம் இருக்கும் ஊரிலும் அடி வைக்க விரும்பினாலும் நூலகம் இல்லா ஊரில் நுழைய தயங்க வேண்டும். கற்றலில் கேட்டல் கையளவு நன்மையெனில் கற்றலும் கேட்டலும் கடலளவு நன்மைகளாகும் என்ற கவிதைகளின் வழி நூலகத்தின் சிறப்புகளை எடுத்து கூறியுள்ளார். நட்பு என்னும் கவிதையில் நட்பு, தோழமை, சிநேகம் என்பது இருவரிடையே அல்லது பலரிடையே ஏற்படும் ஓர் உறவாகும். வயது, மொழி, இனம், நாடு என எந்த எல்லைகளும் இன்றி புரிந்து கொள்வதை அடிப்படையாக கொண்டது. நண்பர்கள் தங்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை மறந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் தானாகவே முன்வந்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு பூவில் பல இதழ்கள் இருப்பதைப் போல, ஒரு பஞ்சு பல துண்டாக பறப்பதைப் போல, ஒரு குலையில் பல காய்கள் காய்ப்பது போல் ஒரு மனமும் பல பண்பை வெளிப்படுத்தும். பையத்தில் கற்றோரை தேடிச் சென்று அழகோடும் அறிவோடும் அமைக்கும் நட்பு அணையாத விளக்காகும் கொள்வீர் நட்பு என்று நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார். வள்ளுவர் செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு என்று குரல் வழி நட்பை போல் ஒருவன் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவும் இல்லை, இல்லை நட்பை போல் அருமையான பாதுகாப்பும் இல்லை என்று கூறுகிறார். இயற்கை எனும் தூதன் என்னும் தலைப்பில் இயற்கை என்பது இயல்பாக தோன்றி இயங்கும் சுற்றுச்சூழல், உயிரினங்கள் மற்றும் வளிமண்டலம் போன்ற அனைத்து கூறுகளின் தொகுப்பாகும். இது பூமியின் அழகு, நிலப்பரப்புகள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பருவநிலைகளை உள்ளடக்கியது. மனிதகுலம் உயிர் வாழவும் சமநிலையான சுற்றுச்சூழலை பேணவும் இயற்கை இன்றியமையாதது. இயற்கையின் பல்வகை அம்சங்கள் காடுகள், நீர்நிலைகள், மலைகள் மற்றும் உயிரினங்களுக்கிடையேயான பிணைப்பு, பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் இருப்பிடம், இயற்கை வேளாண்மை மற்றும் நச்சுத்தன்மையற்ற உணவு முறை, இயற்கை வளங்களை அழிவிலிருந்து காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது, இயற்கையை நேசிப்பதும் அதனுடன் இணைந்து வாழ்வதும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் நிலையான பூமிக்கும் வழிவகுக்கும். வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் என்னும் கவிதையில் நம்மாழ்வார் தமிழ்நாட்டின் முதன்மை இயற்கை அறிவியலாளர்களின் ஒருவர். இவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள இளங்காடு என்னும் சிற்றூரில் பிறந்தவர். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை இளங்கலை படிப்பை படித்தார். பசுமை புரட்சி, தொழில்மயமாக்கம், சூழல் மாசடைதல் தொடர்பாக விமர்சனங்களையும் ஆக்கப்பூர்வமான மாற்றுகளையும் முன்வைத்தவர். தமிழ்நாட்டில் இயற்கை வழி வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தவர். வானகம், குடும்ப அமைப்பு உட்பட பல அரசு சாரா அமைப்புகளின் அமைப்பாளராக இருந்தார். கோவில்பட்டி மண்டல மலைப்பயிர் ஆய்வகத்தில் 1960 ஆய்வு உதவியாளராக பணியில் சேர்ந்து ஆய்வகங்களில் நிலவும் களப்பணியில் ஈடுபடாது செய்யப்படும் பயனில்லா பணிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து 3 ஆண்டுகளில் வெளியேறினார். 1963 முதல் 1969 வரை இவர் மண்டல விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்தவர். நம்மாழ்வாரின் சிறப்பினை விளக்கும் கவிதைகளாக கண்ணின் மணி போல மண்ணின் வளம் காண நம்மாழ்வார் வழியை சொன்னார், நாம் தான் கேட்டதுண்டா, மக்காத குப்பைகள் மண்ணுக்குள் செல்வதை தடை செய்தார். இக்கால மக்களின் இவர் பேச்சை எவர் கேட்பார்? விடை பெற்றார் பின்னாளில் பெறப்படுத்து வருவார் நம்மாழ்வார், என்னாலும் அவர் வழியில் இருந்தே நம்மை ஆழ்வார் என்று நம்மாழ்வாரின் பெருமைகளை தம் கவிதைகளில் வெளிப்படுத்தியுள்ளார். பேசும் மரம் என்னும் கவிதைகளில், பட்ட மரமாய் பாலாய் போயினும் படமாய் நின்று பட்டறிவு ஊட்டுவேன், சுட்ட போதிலும் கரியாய் மாறி சுடுநீர் சுவைநீர் வைத்திட உதவுவேன், என்னை தொட்டால் உணர்வேன், ஏனென்றால் என்னை தொடாமல் ஊற்றும் குளிர்ந்த நீரால் எப்படி சிலிர்ப்பேன், வெந்நீர் ஊற்றினால் காய்ந்து விடுவேன் என்று எப்படி சொல்வீர்கள், மண்ணின் வளம் உண்டென்றால் வனப்பை செழிப்பை பசுமை நிறத்தால் வெளிப்படுத்துவேன், வளமில்லை எனினும் காட்டுவேன், மேனியில் வற்றும் பொலிவினை இலைகளின் உதிர்வால் உணர்த்துவேன், காதலும் செய்வேன், கிளை என்னும் கை நீட்டி காதலி கொடியின் கரம் தொட்டு அணைப்பேன், ஆதலால் மாந்தரே அறிவீர் உங்கள் அன்பும் பாசமும் என்றும் நினைப்பேன், பெற்ற பிள்ளை விட்டே ஓடினும் பெறாத பிள்ளை நான் உமை காப்பேன், நற்றமிழ் புலவரும் மக்கட்பண்பிலார் மரம் என் போல்வர் என்றால் எப்படி ஏற்பேன். பெண்ணே உனக்காக சிறு யுத்தம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதையில் சிந்தி எழு போராடு கண்ணியமில்லா கல்யாண பேச்சு சறுக்கும் சமுதாயத்தில் நீ கலந்துரையாடும் கண்ணும் நெஞ்சம் இது சரியோ பெண்ணே, கல்வி ஒரு சீதனம் மாமனாருக்கு ஒரு மடல் பாங்க புது மாப்பிளே, பெண்ணே நீ மாமியானால் பழித்தது பாரதி கனவு பண்கொடுமை பெண் கடமை வாழ்கை பெண்மை என்று 10க்கும் மேற்பட்ட கவிதைகளை இத்தலைப்பில் எழுதியுள்ளார். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை கான் எனும் மகாகவி பாரதியின் வரிகளுக்கேற்ப இன்று எல்லா துறைகளிலும் புதுமை படைத்து பெண்கள் வெற்றி கொடி நாட்டி வருகின்றனர். பொறுமை தியாகம் துணிச்சல் விடாமுயற்சி என நற்பண்புகள் பல வாய்க்க பெற்ற பெண்குலத்தின் பெருமைகளை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி அனைத்துலக பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சிந்தி எழு போராடு எனும் கவிதையில், நகைமுக பெண்ணே கேள் இன் நானிலம் உன்னை தூற்றும் நகையிலே உனக்கு பித்தாம் நாள்தோறும் வாஸ்தத்தோடு சிகை விரும்பும் பூ பித்தாம் செழிக்கு முன் அழகாலெனும் பகைவருமாம் சிரித்தால் பழிவருமாம் ஊருக்கே, பெண்களை முடக்கி வைக்கும் உத்தியாக பண்பாய் நீ இவற்றையெல்லாம் பணிவுடன் கருணை என்பர், பெண்களை சிறப்பு செய்யும் பேச்சு என மகிழ்வாய், சக்தியை இழக்க செய்து சக்தியே என பக்தியின் போர்வையில் கூறுவார்கள், பால்மனம் கொண்டவர்கள் இவ்வுலகில் கொடுமைகள் பல செய்தவர்களுக்கும் இன்முகம் காட்டி நிற்பார்கள். சறுக்கும் சமுதாயத்தில் நீ எனும் கவிதையில், பெண்ணே உண்ணா நோன்பில் பொங்கும் ஒரு கூட்டம் போல் பொன் சீர் கேட்போர் கண்டு பொங்கும் இச்சமூகம் கண் சோர்ந்து நோன்பிருந்தோர் கலைந்து போவார் போல கண்ணை மூடிக்கொள்ளும் கண்ணின் கொடுமை கண்டும் என்ற கவிதையின் வழி பெண்களுக்கு கொடுமை நடந்தாலும் அது கண்டும் காணாமல் இருப்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் உள்ளது. வரதட்சணை பிரச்சனைகளும் அன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருந்தாலும் தற்பொழுதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்ந்தவண்ணம் தான் இருக்கின்றன. வரதட்சணை விளக்கில் வார்ப்பாய் கண்ணீர் நெய்தான் பரவும் ஒளி மிகுந்தால் பசுமையாகும் வாழ்வு. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி மற்றும் கல்வி அறிவு இவைகளே நிர்ணயிக்கின்றன. இவற்றில் பெரும் பங்கு பெண்களையே சேரும். ஏனெனில் பெண்களின் கல்வி அறிவு அவர்களின் அவர்தம் குடும்பங்களின் வளர்ச்சி மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். பெண்களுக்கு என்றும் பாதுகாப்பின்மை மற்றும் கல்வியறிவு இல்லாத நிலை மட்டுமே அவர்களின் வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கும் காரணிகள். இந்தியாவில் மட்டும் பெண்களின் கல்வியறிவு என்பது கைக்கு எட்டாத கனியாகவே இருக்கிறது. ஏனென்றால் நம் இந்திய தேசம் பெரும்பாலும் கிராமப்புறங்களால் உருவானது. அதனால்தான் கிராமங்கள் தான் இந்தியாவின் விடியல் என்று காந்தியடிகள் கூறினார். இக்காலகட்டத்தில் துணிந்து நின்று சமுதாயத்தை எதிர்கொள்ளும் பெண்கள் தான் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைகின்றார்கள். அதற்கு அவர்களுக்கு தேவையான கல்வி அறிவும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் கிராமத்து பெண்களும் தங்கள் நிலையை நாட்டுவர் என்பது உறுதி. பழித்தது பாரதி கனவு என்னும் தலைப்பில், ஓடும் நதியையும் தேடும் நிலத்தையும் பெண் என்று வர்ணிப்பார்கள், காட்டையும் மலையையும் பெண்ணாய் காண்பார்கள், வீட்டு தெய்வத்தை பெண்ணாய் வேண்டுவார்கள், முதலில் பெண் குழந்தை பிறந்தால் உற்றார் உறவினர்கள் மகிழ்வார்கள், அடுத்ததும் பெண் பிறந்தால் மனத்தால் சலிப்படைவர், அடுத்ததொரு குழந்தை ஆண் குழந்தை இல்லை என்றால் குடும்பத்திற்கு கெடுதல் என்பார்கள், காற்றில் புகழ்ச்சி கலந்தது ஏனோ போற்றிய நெஞ்சம் தூற்றிடதானோ, ஆற்றலில் பெண்கள் ஆண்களை மிஞ்சுவார் தூற்றிய ஆண்கள் தூக்கத்தில் அஞ்சுவார், மாளும் பெண்மை மறைந்தது காற்றாய் ஆளும் பெண்மை எழுந்தது ஊற்றாய், பாரதி நெஞ்சில் பெண்ணியம் கண்ட நாம் பாரத பெண்களில் பாரதியை காண்கின்றோம். வாழ்க பெண்ணும் பெண்மை எனும் தலைப்பில், பூப்பறிக்க புறப்பட்ட வளையல் கையால் போர்முனையில் படைக்கருவி தூக்குகின்றார், பாப்புனையை பழகிவிட்டார், சமையல் செய்யும் பண்பாட்டு கலைகளையும் காத்து நின்றார், சாப்பாடு சரியில்லை என்போரையும் சமையலறை கொண்டு வந்து நிற்க வைப்பார். கூப்பாடு போட்டு சீர்வரிசை கேட்போர் கூறாமல் ஓட்டங்கள் பிடிக்க வைப்பார். சுட்டிகளின் குட்டித்தீவு என்னும் பிரிவில் செல்லனும் கிளியும் காலையிலே ஒரு சோலையிலே சாலை விதிகளை மதிப்போம், எங்கள் வீட்டு மாமரம் முதலும் முடிவும் உயிரில், வினையும் விளைவும் நட்பை பார்ப்போம், வெற்றி கோட்டை நடமாடும் அழகு, மலையில் ஒரு மாயம், தொட்டி மீன்கள், கோழியின் பெருந்தன்மை, சிறுடை பூக்கள், துள்ளி செல்வோம் பள்ளி, நினைத்தாலே இனிக்கும் என்னும் 10க்கும் மேற்பட்ட கவிதைகளை இத்தலைப்பில் படைத்துள்ளார். நினைத்தாலே இனிக்கும் என்னும் கவிதையில் பிஞ்சு விரலும் கொஞ்சம் மொழியும், அஞ்சு மனமும் அஞ்சான் செயலும், பஞ்சின் உடலும் பட்டு கண்ணமும், நெஞ்சை எல்லும் நினைத்தாலே இனிக்கும் என்று குழந்தைகளின் பேசும் மலரை மொழியை கேட்கும் பொழுதும் பெற்றோர்களுக்கு வீசும் தண்டலாய் இருக்கும். எல்லையில்லா அன்பு மொழியும் இனிமை தரும், பிள்ளை இல்லை நீ பேசும் தெய்வமே என்று பிள்ளைகளின் இனிமைத்தன்மையை குறிப்பிடுகின்றார். கவிதைகளில் கற்பனை வளம் இருந்தால் அக்கவிதைகள் இலக்கிய நெஞ்சங்களில் என்றும் வாழும் என்பதற்கு மலர்மன்னன் அவர் கவிதைகளில் காணும் கற்பனைகள் சான்றுகளாக அமைகின்றன. தரும் பூக்களாய் குறும்பாக்களாக 600க்கும் மேற்பட்ட கவிதைகளையும் படைத்துள்ளார். இவற்றில் முத்தான கற்பாக்களாக ஈரமணல் வாகனம், தொட்டும் நீர், ஆற்றில் கண்ணீர் என்று எண்ண ஓட்டத்தில் காவிரி தாயின் கண்ணீர் அன்றோ புலப்படுகிறது. இவ்வாறு எத்தனையோ கவிதைகளில் எண்ண கற்கள் பிரமிடுகளாக எழும்பி நிற்கின்றன. குறுக்க தரித்த குரல் என்போல் குறும்பாவில் சிறந்த கருத்துக்களை வரிகளாக்கி கவிதைக்கு படைத்துள்ளார் ஆசிரியர். நிறைவாக, சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று ஈழத்தமிழன் சச்சிதானந்தன் கூற்றின்படி ஒவ்வொருவரும் இவர் கவிதைகளை படிக்க வேண்டிய கவிதைகளாக அமைந்துள்ளது. நாட்டில் அறிவு தோற்று உணர்வுகள் வெல்லும் போதும், அன்பு தோற்று ஆணவம் வெல்லும் போதும், நிதானம் தோற்று வேகம் வெல்லும் போதும், தாய்மொழி உணர்வு மங்கும் போதும் இவர் விழிப்புணர்வு ஊட்டுகின்றார். இது நூலாசிரியரின் உணர்வுகளின் தொகுப்பாக வெளிவந்துள்ளது. தமிழ் சான்றோர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய நூலாக அமைந்துள்ளது. வாசிப்பை நேசிப்போம், நல்ல நூல்கள் அனைத்தையும் சுவாசிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை எழுதுகோள் கனவுகள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய முனைவர் கே கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.